வணக்கம் மாணவர்களே, உவா சமூக வானொலியின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் புஷ்பராஜ் சுரேஷ் ரமணன், கிளென்னனூர் தமிழ் மகாவித்தியாலயத்திலிருந்து. ஆம் மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் தரம் 10 பக்க எண் 176 அலகு இலக்கம் 10 ரசாயன பிணைப்புகள் தொடர்பாக கற்க இருக்கின்றோம். அலகு இலக்கம் 10 ரசாயன பிணைப்புகள். ஆம் மாணவர்களே, நீங்கள் ஏற்கனவே மூலகங்கள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அதாவது ஆவர்தன அட்டவணையில் ஒவ்வொரு மூலகம் தொடர்பாக கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அந்த வகையில் மாணவர்களே, நாங்கள் ஆவர்தன அட்டவணையில் இருக்கக்கூடிய 8 கூட்ட மூலகங்கள் தொடர்பாக விசேட கவனம் செலுத்தியிருப்போம். அந்த 8 கூட்ட மூலகங்களை வெளுமிய வாயுக்கள் அல்லது சடத்துவ வாயுக்கள் என வகைப்படுத்தி இருப்போம். அந்த மூலகங்களை பொறுத்த வகையில், அதாவது மாணவர்களே, நியோன், ஆகன் போன்ற மூலகங்களை வெளுமிய வாயுக்கள் என குறிப்பிடுவோம். அந்த குறிப்பிட்ட மூலகங்கள் மாணவர்களே இலத்திரன்களால் ஈற்றோடுகள் பூரணத்துவம் அடைந்திருக்கும். நாங்கள் இலத்திரன் நிலைமைப்பினை எழுதியிருப்போம், வரைந்திருப்போம். அந்த இலத்திரன் நிலைமைப்பில் இறுதி ஓடு அல்லது கடைசி ஓடு, அதனை நாங்கள் வலுவளவு ஓடு என குறிப்பிடுவோம். மூலகம் ஒன்றின் அல்லது மூலக அணு ஒன்றின் இலத்திரன்கள் காணப்படக்கூடிய புற ஓடு அல்லது கடைசி ஓடை நாங்கள் வலுவளவு ஓடு என குறிப்பிடுவோம். இந்த வலுவளவு ஓட்டில் இலத்திரன்களின் எண்ணிக்கை பூரணத்துவம் அடைந்திருக்க வேண்டும். மாணவர்கள் அறிந்திருப்பீர்கள், ஒரு மூலகத்திற்கு அல்லது மூலக அணு சக்தி மட்டம் அல்லது முதலாம் ஓட்டில் இருக்கக்கூடிய இலத்திரன்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை 2. எனவே மாணவர்களே, ஹீலியத்தை பொறுத்தமட்டில் 2 இலத்திரன்களால் நிரம்பியிருப்பதனால் அதன் வலுவளவு ஓடு அல்லது இறுதி ஓடு பூரணத்துவம் அடைந்திருக்கும். அதேவேளை ஹீலியம் தாண்டி நாங்கள் நியோன் மற்றும் ஆகனை நோக்கும் போது நியோனிற்கு 2 ஓடுகள் காணப்படும். அதேபோல ஆகனுக்கு 3 ஓடுகள் காணப்படும். எனவே காணப்படும் போது அவை 8 இலத்திரன்களால் நிரம்பல் அடைந்திருக்க வேண்டும். எனவே நியோன் 8 இலத்திரன்களால் பூர்ணத்துவம் அடைந்திருக்கும். நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் நியோனின் இலத்திரன் நிலையமைப்பு 2.8. முதலாவது சக்தி மட்டத்தில் 2, இரண்டாவது சக்தி மட்டத்தில் அதாவது வலுவளவு ஓட்டில் 8 இலத்திரன்கள் பூரணத்துவம் அடைந்திருக்கும். எனவே இலத்திரன்களால் புறவோடுகள் பூரணத்துவம் அடைந்திருக்கக்கூடிய மூலகங்களை அல்லது மூலக அணுக்களை நாங்கள் வெளுமிய வாயுக்கள் அல்லது சடத்துவ மூலகங்கள் என குறிப்பிடுவதுண்டு. இந்த 8 கூட்ட மூலகங்கள் பொதுவாக இயற்கையில் ஓரணு வாயு மூலக்கூறுகளாக காணப்படுகின்றன. எனவே அவை வெளுமிய வாயுக்கள் என குறிப்பிடப்படுகின்றது. இவை வேற எந்த மூலகத்துடனும் எவ்வித தொடர்பினையும் பேணுவது இல்லை அல்லது குறைவு. ஏனைய மூலகங்கள் அதாவது முதலாம் கூட்டம் தொடக்கம் 7 கூட்டம் வரையான மூலகங்களை நாங்கள் கருதும் போது அவை தன்னுடைய புற ஓட்டில் அல்லது வலுவள ஓட்டில் இருக்கக்கூடிய இலத்திரன்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கூட்டங்களாக வகுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள், சற்று நினைவு கூர்ந்து பாருங்கள். முதலாம் கூட்டத்தைச் சேர்ந்த மூலகங்கள் 1 இலத்திரனை இறுதி ஓட்டில் கொண்டிருக்கும். இரண்டாம் கூட்டத்தை சேர்ந்த மூலகங்கள் இறுதி ஓட்டில் 2 இலத்திரன்களை கொண்டிருக்கும். மூன்றாம் கூட்டம் 3 இலத்திரனையும், நான்காம் கூட்டம் 4 இலத்திரன்களையும், ஐந்தாம் கூட்டம் 5, ஆறாம் கூட்டம் 6, ஏழாம் கூட்டம் 7 என இறுதி ஓட்டில் இலத்திரன்களால் நிரம்பல் அடைந்திருக்கும். இந்த 7 கூட்டம் மூலகங்களும் இலத்திரன்களால் பூரணத்துவம் அடையவில்லை. எனவே குறிப்பிட்ட மூலகங்கள் தன்னுடைய இறுதி ஓடு அல்லது வலுவள ஓட்டினை பூரணத்துவம் அடைந்து கொள்வதற்காக ஏனைய மூலக அணுக்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தி தங்களுடைய இலத்திரன்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்து கொள்ளும். எனவே மாணவர்களே, குறிப்பிட்ட முதலாம் கூட்டம் தொடக்கம் 7 கூட்டம் வரையான மூலகங்களை பொறுத்தவரையில் அவற்றின் இறுதி ஓட்டில் அல்லது வலுவளவு ஓட்டில் இருக்கக்கூடிய இலத்திரன்களின் எண்ணிக்கையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் மூலக அணுக்கள் தங்களுடைய உறுதி நிலையை அதாவது இலத்திரன்களால் நிரம்பல் அடையக்கூடிய நிலையை அடைவதற்காக ஏனைய அணுக்களுடன் பிணைப்பில் ஈடுபடுகின்றன. அதாவது மூலக அணுக்கள் உறுதி நிலையை அடைவதற்காக அவற்றின் வலுவளவு ஓட்டிலுள்ள இலத்திரன்களை இழத்தல் அல்லது ஏற்றல் அல்லது பங்கிடுவதன் மூலம் உருவாகும் அயன்கள் அல்லது அணுக்களுக்கிடையே ஏற்படும் கவர்ச்சி விசை இரசாயன பிணைப்பு எனப்படும். அதாவது மாணவர்களே, மூலக அணுக்கள் தங்களுடைய இறுதி ஓட்டு இலத்திரன்களை பூரணத்துவம் அடைந்து கொள்வதற்காக ஏனைய மூலக அணுக்களுடன் தொடர்பு கொள்கின்றன. அதாவது இலத்திரன்களை சில மூலகங்கள் இலத்திரன்களை இழக்கின்றன, சில மூலகங்கள் இலத்திரனை ஏற்றுக்கொள்கின்றன, சில மூலகங்கள் இலத்திரனை பங்கிட்டுக் கொள்வதன. இவ்வாறு இலத்திரன்களை இழத்தல் அல்லது ஏற்றல் அல்லது பங்கிட்டுக் கொள்வதன் மூலம் தமக்கிடையே ஒரு கவர்ச்சி விசை ஒன்று உருவாகின்றது. இதனையே நாங்கள் இரசாயன பிணைப்பு என குறிப்பிடுகின்றோம். மாணவர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். முதலாம் கூட்ட மூலகங்களை சற்று சிந்தியுங்கள். உதாரணமாக சோடியத்தை எடுத்துக் கொள்ளுங்களேன். சோடியத்தின் இலத்திரன் நிலைமைப்பை சற்று நினைவு கூறுங்கள். 2, 8, 1. இந்த சோடியத்தின் இறுதி ஓட்டில் எத்தனை இலத்திரன்கள் காணப்படுகின்றன? ஒரு இலத்திரன் காணப்படுகின்றது. எனவே இந்த சோடியம் தனது இறுதி ஓட்டினை பூரணத்துவம் அடைந்து கொள்வதற்காக அல்லது உறுதி நிலையை அடைவதற்காக 8 இலத்திரன்களால் நிரப்பப்பட வேண்டும். ஆனால் சோடியத்திடம் இருக்கக்கூடிய வலுவள ஓட்டு இலத்திரன் எத்தனை? 1. எனவே இன்னும் எத்தனை தேவைப்படுகின்றது? 7 இலத்திரன்கள் தேவைப்படுகின்றன. எனவே மாணவர்களே, குறித்த சோடியம் 7 இலத்திரன்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அல்லது ஒரு இலத்திரனை இழந்தால் உறுதி நிலையை அடைய முடியும். அதே போல மாணவர்களே, குளோரின் மூலகத்தை கருதுங்கள். குளோரினின் இலத்திரன் நிலைமைப்பை சற்று சிந்தித்து பாருங்கள். 2, 8, 7. இங்கே இறுதி ஓட்டில் இருக்கக்கூடிய இலத்திரன்களின் எண்ணிக்கை 7. எனவே குளோரினுக்கு தேவைப்படும் இலத்திரன்களின் எண்ணிக்கை 1. எனவே இவ்வாறு சோடியம் போன்ற மூலகங்கள் இழக்கக்கூடிய இலத்திரன்களை குளோரின் போன்ற 7 கூட்ட மூலகங்கள் பெற்று உறுதியடைகின்றன. எனவே இவ்வாறு சோடியம் இழந்த இலத்திரன்களை அல்லது இழந்த இலத்திரனை குளோரின் பெற்றுக் கொள்கின்றது. எனவே சோடியம் ஒரு இலத்திரனை இழப்பதால் உறுதியடைகின்றது, அதே போல குளோரின் ஒரு இலத்திரனை பெறுவதால் அல்லது ஏற்பதால் உறுதியடைகின்றது. இவ்வாறு ஒரு மூலகம் அல்லது ஒரு மூலக அணு இலத்திரனை இழக்கின்றது, அதேவேளை இன்னொரு மூலக அணு இலத்திரனை ஏற்றுக்கொள்கின்றது. எனவே இவ்வாறு இலத்திரனை இழந்து இலத்திரனை ஏற்றுக்கொள்வதனால் உருவாகக்கூடிய பிணைப்பு நாங்கள் அயன் பிணைப்பு என எளிதாக குறிப்பிடலாம். மாணவர்களே, இந்த அயன் பிணைப்பு தொடர்பான ஒரு ஆழமான விடயத்தை நாங்கள் பார்ப்போம். உதாரணமாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல சோடியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சோடியம் ஒரு இலத்திரனை இழந்து உறுதி நிலையை அடைகின்றது. எங்களுக்கு தெரியும் இலத்திரன் மறையேற்றம் கொண்ட துணிக்கை. எனவே சோடியம் ஒரு இலத்திரனை இழக்கும் போது அங்கே சோடியம் அயன் உருவாக்கப்படுகின்றது. ஏற்கனவே மாணவர்களே, நீங்கள் அயனாக்க சக்தி தொடர்பாக, அதாவது முதலாம் அயனாக்க சக்தி தொடர்பாக கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே அயன் எழுதப்படும் முறையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஞாபகமூட்டிக் கொள்ளுங்கள், சோடியம் அணு ஒரு இலத்திரனை இழந்து சோடியம் அயனை உருவாக்குகின்றது. அந்த சோடியம் அயன் நேர் அயனாக இருக்கும். ஒரு இலத்திரனை இழக்கும் போது ஒரு நேர் அயன், அதாவது Na+ என குறிப்பிடுவோம். Na+ சில வேளை மெக்னீசியம் என எடுத்துக்கொண்டால் மெக்னீசியம் 2 இலத்திரன்களை இழக்கின்றது. எனவே மெக்னீசியம் 2+ என குறிப்பிடுவோம். இங்கே நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சோடியம். சோடியம் ஒரு இலத்திரனை இழக்கின்றது, எனவே 1+, அதாவது Na+ 1+ என குறிப்பிடுவோம். அதேவேளை சோடியம் இழந்த அந்த ஒரு இலத்திரனை குளோரின் ஏற்றுக்கொள்கின்றது. எனவே குளோரின் ஒரு மறை ஏற்ற துணிக்கையை ஏற்றுக்கொள்கின்றது. எனவே குளோரின் எவ்வகையான அயனாக மாறும் என சிந்தித்து பாருங்கள். குளோரின் மறையனாக மாறும். ஒரு இலத்திரனை ஏற்பதால் சிஎல் மைனஸ் என குறிப்பிடுவோம். இங்கே இலத்திரன் ஒன்றை இழப்பதால் சோடியம் சோடியம் பிளஸ் எனும் நேரயனையும், குளோரின் ஒரு இலத்திரனை ஏற்பதால் குளோரின் மைனஸ் எனும் மறையனையும் உருவாக்குகின்றது. இவ்வாறு உருவான கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த இரசாயன பிணைப்பில் முதலாவது வகை அயன் பிணைப்பு. அயன் பிணைப்பு எவ்வாறு தோன்றும் என நாங்கள் பேசியிருந்தோம். அயன் பிணைப்பை பொறுத்த வகையில் ஒரு அணு இலத்திரனை இழக்கும், அதேவேளை இன்னொரு அணு இலத்திரனை ஏற்கும். இலத்திரனை இழக்கும் அணு நேரயனாகவும் ஏற்கும் அணு மறையனாகவும் மாறும். இந்த நேர்மறை அயன்களுக்கிடையிலான வலிமையான நிலை மின் கவர்ச்சியே இந்த அயன் பிணைப்பு என குறிப்பிடப்படுகின்றது. ஆமாணவர்களே, இந்த அயன் பிணைப்பில் ஈடுபடக்கூடிய மூலக அணுக்கள் தொடர்பாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பெரும்பாலும் சற்று சிந்தியுங்கள், பெரும்பாலும் இந்த முதலாம் கூட்ட மூலக அணுக்கள், இரண்டாம் கூட்ட மூலக அணுக்கள் பெரும்பாலும் இந்த அயன் பிணைப்பில் ஈடுபடுகின்றன. ஏனென்றால் முதலாம் கூட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், வலுவலு ஓட்டில் ஒரு இலத்திரன் மாத்திரம் இருக்கின்றன. அதேவேளை இரண்டாம் கூட்ட மூலகத்தை பொறுத்தவரையில் இரண்டு இலத்திரன்கள் காணப்படுகின்றன, அங்கே உருவாக்கப்படுகின்றன. ஆம் மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் இன்னொரு பிணைப்பு வகை, பங்கீட்டு வலுப்பிணைப்பு. பங்கீட்டு வலுப்பிணைப்பு என குறிப்பிடும் போதே உங்களுக்கு சற்று புரிந்திருக்கும். பங்கீட்டு வலுப்பிணைப்பு, அங்கே பங்கீடு செய்யப்படுகின்றன, மூலக அணுக்களுக்கிடையே பங்கீடு செய்யப்படுகின்றன. அவ்வாறு பங்கீடு செய்யக்கூடிய துணிக்கையாது இலத்திரன்கள். அதாவது இரு அணுக்களுக்கிடையே இலத்திரன்களை பங்கிட்டுக் கொள்வதனால் அவ்வணுக்களுக்கிடையே ஏற்படும் பிணைப்பு பங்கீட்டு வலுப்பிணைப்பு எனப்படும். நாங்கள் ஏற்கனவே கற்றிருந்தோம், இலத்திரன்களை ஒரு மூலக அணு இழக்கும், இன்னொரு மூலக அணு ஏற்கும், அவ்வாறு உருவாகக்கூடிய பிணைப்பு வகை அயன் பிணைப்பு என கற்றிருந்தோம். இங்கே சற்று வித்தியாசமாக, அணுக்கள் தமக்கிடையே இலத்திரன்களை பங்கிட்டுக் கொள்வதனால் உருவாகக்கூடிய பிணைப்பு பங்கீட்டு வலுப்பிணைப்பு. இந்த பங்கீட்டு வலுப்பிணைப்புகள் பல்வேறு வகையில் உருவாக்கப்படலாம். அதாவது ஒரே வகையான அணுக்களுக்கிடையே உருவாகலாம், அல்லது வெவ்வேறு மூலக அணுக்களுக்கிடையேயும் உருவாகலாம். ஒரே வகையான அணுக்களுக்கிடையே இலத்திரன்கள் பங்கிட்டுக் கொள்வதனால் உருவாகக்கூடிய மூலக்கூறுகளை நாங்கள் ஓரின அணு மூலக்கூறு என குறிப்பிடுவோம். ஒரே வகையான அணுக்களுக்கிடையே இலத்திரன்களை பங்கிட்டுக் கொள்வதனால் உருவாகக்கூடிய மூலக்கூறுகள் ஓரின அணு மூலக்கூறுகள். உதாரணமாக ஹைதரசன் வாயு, புளோரின் வாயு, ஆக்சிஜன் வாயு, நைதரசன் வாயு என்பவற்றை குறிப்பிடலாம். நீங்க உங்களுக்கு தெரியுமானவர்களே, ஆக்சிஜன் வாயுவை O2 என்பீர்கள், ஹைதரசன் வாயுவை H2 என எழுதுவீர்கள். இங்கே ஹைதரசன் வாயுவை H2 என எழுதுவதற்கான காரணம், அங்கே இரண்டு ஹைதரசன் அணுக்கள் காணப்படுகின்றன. அவ்விரண்டு அணுக்களும் தமக்கிடையே இலத்திரன்களை பங்கிட்டுக் கொள்கின்றன. எனவே ஐதரசன் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இலத்திரன் இன்னொரு ஐதரசனுடன் பங்கிட்டுக் கொள்கின்றது. எனவே இரண்டு ஐதரசன் அணுக்கள் தங்களுக்குள் இரண்டு கூறுகள் உருவாக்கப்படுகின்றன. பங்கீட்டு பிணைப்பு உருவாக்கப்படும் போது மாணவர்களே, பல்வேறு பல்வகைமைகள் இங்கு நாங்கள் அவதானிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஹைதரசன் வாயு அல்லது H2 வாயுவினை கருதும் போது, அங்கே ஒரு ஐதரசன் அணுவிடம் காணப்படக்கூடிய இலத்திரன் ஒன்று, இன்னொரு ஐதரசன் அணுவிடம் காணப்படக்கூடிய இலத்திரனும் ஒன்று. எனவே இரண்டு ஐதரசன் அணுக்களும் தங்களிடம் உள்ள ஒவ்வொரு இலத்திரன்களை பங்கீடு செய்வதன் மூலம், தமக்குள் பங்கிட்டுக் கொள்வதன் மூலம் இணைகின்றன. இங்கே ஒரு சோடி இலத்திரன்கள் பங்கிடப்படுவதனால் மாணவர்களே, இதனை நாங்கள் ஒற்றை பிணைப்பு என குறிப்பிடுவோம். அதே போல ஆக்சிஜன் மூலக்கூறு அல்லது ஆக்சிஜன் வாயுவினை நீங்கள் நோக்கும் போது O2 என குறிப்பிடுவோம். இங்கே இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் தமக்கிடையே இலத்திரன்களை பங்கீடு செய்கின்றன. அவ்வாறு பங்கிட்டுக் கொள்ளும் போது இங்கே ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் அணு இன்னொரு ஆக்சிஜன் அணுவுடன் இரண்டு சோடி இலத்திரன்களை பங்கிட்டுக் கொள்ளும். இவ்வாறு இரண்டு சோடி இலத்திரன்களை பங்கிட்டுக் கொள்வதனால் இதனை நாங்கள் இரட்டை பிணைப்பு என குறிப்பிடுவோம். அதேவேளை நைதரசன் வாயு N2 என குறிப்பிடக்கூடிய நைதரசன் வாயுவை கருதும் போது அங்கே ஒரு நைதரசன் அணு இன்னொரு நைதரசன் அணுடன் 3 சோடி இலத்திரன்களை பங்கிட்டுக் கொள்ளும். நைதரசன் வாயுவில் ஒரு நைதரசன் அணு இன்னொரு நைதரசன் அணுவுடன் 3 சோடி இலத்திரன்களை பங்கிட்டுக் கொள்ளும். எனவே இங்கே மும்மை பிணைப்பு, அங்கே 3 பிணைப்புகள் பெறப்படுவதனால் மும்மை பிணைப்பு என குறிப்பிடுவோம். மாணவர்களே, குறித்துக் கொள்ளுங்கள். பங்கட்டு வலு பிணைப்பில் பங்கட்டு வலு பிணைப்பு என்றால் என்ன என்பதை நாங்கள் அறிந்தோம். அதில் ஓரின அணு மூலக்கூறுகள் காணப்படுகின்றன. ஒரே வகையான அணுக்கள் தமக்கிடையே இலத்திரன்களை பங்கிட்டுக் கொள்வதன் மூலம் உருவாகக்கூடிய மூலக்கூறுகள். அதே போல பல்லின அணு மூலக்கூறுகள் காணப்படுகின்றன. இரண்டு அணுக்கள் தமக்கிடையே பங்கிட்டுக் கொள்ளும் போது மும்மை பிணைப்பும் உருவாக்கப்படுகின்றன. அடுத்ததாக மாணவர்களே, இந்த பங்கிட்டு வலு பிணைப்பு அல்லது பங்கிட்டு வலு பிணைப்பின் மூலம் உருவாகக்கூடிய சேர்வைகள் அல்லது மூலக்கூறுகளை வரைந்து காட்டுவதற்காக பல்வேறு படங்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் அல்லது பல்வேறு கட்டமைப்புகளை பயன்படுத்துகின்றோம். அவை லூயிஸின் கட்டமைப்பு என பொதுவாக வழங்கப்படும். இந்த லூயிஸின் கட்டமைப்பில் மாணவர்களே 3 வகைப்பாடுகள் காணப்படுகின்றன. லூயிஸின் புள்ளி புள்ளடி படம் என ஒரு வகையும், லூயிஸின் புள்ளி கட்டமைப்பு என இன்னொரு வகையும், லூயிஸின் கட்டமைப்பு எனும் இன்னொரு வகையும் காணப்படுகின்றன. 3 கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கட்டமைப்புகளாக காணப்படும். அதேவேளை சிறு சிறு வேறுபாடுகள் அங்கே காணப்படுகின்றன. மாணவர்கள் இந்த லூயிஸின் கட்டமைப்பு தொடர்பான விடயங்களை பாடப்புத்தகத்தில் 189 பக்கத்தில் நீங்கள் அவதானிக்கலாம். அங்கே சில பங்கிட்டு வலு மூலக்கூறுகள் காட்டப்படுகின்றன. குளோரின் வாயு, ஹைதரசன் வாயு, நீர், அமோனியா, மெதேன், ஆக்சிஜன் வாயு, நைதரசன் வாயு என மூலக்கூறுகள் காட்டப்படுகின்றன. அவற்றிற்கான லூயிஸின் புள்ளி புள்ளடிப்படம், லூயிஸின் புள்ளி கட்டமைப்பு மற்றும் லூயிஸின் கட்டமைப்பினை காட்டப்பட்டுள்ளன. மாணவர்களே, இந்த லூயிஸின் கட்டமைப்பு என்பது மிகவும் இலகுவான ஒரு விடயம். இங்கே புள்ளிகள் அல்லது புள்ளடிகள் மூலம் காட்டப்படுவது இங்கே குறிப்பிட்ட அணுவை சூழ உள்ள இலத்திரன்களை அவ்வாறு காட்டுகின்றனர். மாணவர்கள் வீடுகளில் ஓய்வில் இருக்கும் சந்தர்ப்பங்களில் இவற்றை சற்று வரைந்து பாருங்கள். மிக இலகுவான ஒரு விடயப்பரப்புதான் இந்த லூயிஸின் கட்டமைப்பு. உதாரணமாக ஹைதரசன் வாயுவின் லூயிஸின் கட்டமைப்பை சற்று பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஒரு ஐதரசனிடம் இருக்கக்கூடிய இலத்திரன் 1, அதே போல இன்னொரு ஐதரசனிடம் இருக்கக்கூடிய இலத்திரன் 1. எனவே 2 ஐதரசன்களும் தங்களுடைய இலத்திரன்களை இரண்டிற்கும் பொதுவான ஒரு இடத்தில் வைக்கின்றன. வலதுபுறம் ஒரு ஐதரசன் அணு, இடதுபுறம் ஒரு ஐதரசன் அணு, இரண்டுக்கும் மத்தியில் தங்களுடைய இலத்திரன்கள். இலத்திரன்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக ஐதரசனின் ஒரு வலது பக்கம் இருக்கக்கூடிய ஐதரசனின் இலத்திரனை புள்ளியாகவும், இடதுபுறம் இருக்கக்கூடிய ஐதரசனின் இலத்திரனை புள்ளடியாகவும் காட்டுகின்றோம். இது லூயிஸின் புள்ளி புள்ளடி படம். அதேவேளை லூயிஸின் புள்ளி கட்டமைப்பு என குறிப்பிடும் போது 2 ஐதரசன்களினது இலத்திரன்களை புள்ளிகளில் வகை குறிப்போம். உங்களுக்கு இலத்திரன்களை பங்கிட்டுக் கொண்டன, 1 சோடி இலத்திரன்களை பங்கிட்டுக் கொண்டன. எனவே ஒற்றை பிணைப்பு, ஏற்கனவே கற்ற விடயம்தான் ஒற்றை பிணைப்பு. எனவே 2 ஐதரசனுக்கும் இடையில் 1 நேர்கோட்டின் மூலம் 2 ஐதரசனையும் இணைக்கின்றோம். வலதுபுறம் ஒரு ஐதரசன், இடதுபுறம் ஒரு ஐதரசன், இரண்டையும் இணைக்கும் வகையில் 1 நேர்கோடு ஒற்றை பிணைப்பினை நாங்கள் காட்டுகின்றோம். இதனையே லூயிஸின் கட்டமைப்பு என குறிப்பிடுகின்றோம். எனவே மாணவர்களே, சில மூலக்கூறுகள் தொடர்பாக குறிப்பாக பாடநூலில் இருக்கக்கூடிய பங்கிட்டு வலு மூலக்கூறுகளின் லூயிஸின் கட்டமைப்பு அல்லது லூயிஸின் புள்ளி புள்ளடி படங்களை வரைந்து பயிற்சி செய்து பாருங்கள். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் அணுச்சாலகம் தொடர்பாக. அணுக்கள் பங்கிட்டு வலு பிணைப்பில் ஈடுபட்டு உருவாகும் சாளகம் அணுச்சாளகம் எனப்படும். அணுச்சாளகத்திற்கான வரைவிலக்கணம், அணுக்கள் பங்கீட்டு வலு பிணைப்பில் ஈடுபட்டு உருவாக்கும் சாளகம் அணுச்சாளகம் எனப்படும். இந்த அணுச்சாளகம் தொடர்பாக நாங்கள் ஆராயும் போது இயற்கையில் கார்பன் காணப்படக்கூடிய பிற திருப்பங்கள் தொடர்பாக ஆராய இருக்கின்றோம். கார்பன் இயற்கையில் பல்வேறு வடிவங்களில் காணப்படுவது நீங்கள் அறிந்ததே. அந்த வகையில் கார்பனின் பிரதான இரு பிற திருப்பங்களான ஒன்று காரியம், இன்னொன்று வைரம், இது தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த இருக்கின்றோம். அதாவது மாணவர்களே, கார்பன் அணுக்கள் தமக்குள் பங்கீட்டு வலு பிணைப்பை ஏற்படுத்தியுள்ள விதம் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுகின்றது. அதாவது காரியம் என குறிப்பிடும் போது அதுவும் கார்பனினால் ஆன ஒரு சடப்பொருள், அதேவேளை வைரமும் அதுபோல கார்பனினால் ஆன ஒரு சடப்பொருள். ஆனால் இரண்டுமே வேறுபடுவதற்கான காரணம் அங்கே அவை ஒன்றுடன் ஒன்று, அதாவது கார்பன் அணுக்கள் தமக்கிடையில் இணைப்பை அல்லது பங்கீட்டு வலு பிணைப்பை ஏற்படுத்தியுள்ள விதம் வேறுபடுகின்றமை. காரியமும் கார்பனினால் ஆனது, வைரமும் கார்பனினால் ஆனது, ஆனால் காரியமும் வைரமும் ஒன்று அல்ல. அதற்கான காரணம் செலுத்துவோம். முதலாவது கார்பனின் பிறதிருப்பம் காரியம். இங்கே காரியத்தில் நீங்கள் காரியத்தின் கட்டமைப்பினையும் வைரத்தின் கட்டமைப்பினதையும் நீங்கள் பாடநூலில் 191 பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். வைரத்தின் கட்டமைப்பும் காரியத்தின் கட்டமைப்பும் நாங்கள் முதலாவதாக காரியத்தின் கட்டமைப்பு தொடர்பாக கவனம் செலுத்துவோம். ஏற்கனவே நாங்கள் அறிந்தது காரியம் கார்பனினால் ஆனது. இங்கே ஒரு கார்பன் அணு அல்லது ஒவ்வொரு கார்பன் அணுவும் மேலும் மூன்று கார்பன் அணுக்களுடன் ஒற்றை பிணைப்பை ஏற்படுத்தும். மறுபடியும் கூறுகின்றேன், ஒவ்வொரு கார்பன் அணுக்களும் மேலும் மூன்று கார்பன் அணுக்களுடன் ஒற்றை பிணைப்பை ஏற்படுத்தும். எனவே மாணவர்கள் சற்று சிந்தியுங்கள், கார்பன் தொடர்பாக கார்பன் எத்தனையாவது கூட்ட மூலகம்? நான்காம் கூட்ட மூலகம். நான்காம் கூட்ட மூலகம் என்றால் இறுதி ஒட்டில் நான்கு இலத்திரன்கள் காணப்படும். நான்கு இலத்திரன்களை கொண்ட கார்பன் மேலும் நான்கு இலத்திரன்களை பங்கிட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. எனவே நான்கு கார்பன் அணுக்களுடன் ஒற்றை பிணைப்பில் ஈடுபட்டால் மாத்திரமே உறுதி நிலையை அடைய முடியும். ஆனால் காரியத்தில் இந்த நிலை சற்று வித்தியாசமானது. காரியத்தில் ஒரு கார்பன் அணு மேலும் மூன்று கார்பன் அணுக்களுடன் பங்கீட்டு வலு பிணைப்பில் அதாவது ஒற்றை பிணைப்பில் ஈடுபடுவதனால் அங்கே கார்பனில் மூன்று இலத்திரன்கள் மாத்திரமே அங்கே மூன்று கார்பன் அணுடன் பங்கிடப்படுகின்றன. எனவே மேலதிகமாக ஒரு இலத்திரன் தனித்து காணப்படும். அதே போல மாணவர்களே, இங்கே காரியத்தின் ஒவ்வொரு படைகளும் ஒன்றின் மீது ஒன்றாக அமைந்திருக்கும். இந்த படைகள் நலிவான பிணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். இதனால் ஒவ்வொரு படையும் ஒவ்வொரு படை மீது, ஒரு படை இன்னொரு படை மீது இலகுவாக வலுக்கிச் செல்லக்கூடிய தகவை பெற்றிருக்கும். இதன் காரணமாக காரியம் மசகிடும் பதார்த்தமாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உராய்வு நீக்கியாக காரியம் பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் நாங்கள் பார்த்து தெரியும், உலகிலேயே அதிவன்மையான பொருள் வைரம். மிகவும் பெருமதிமிக்க அதிவன்மையான உயர் உருகுநிலை உயர் கொதிநிலை கொண்ட பொருள் வைரம். இரும்பை விடவும் வன்மையான, இரும்பை விடவும் கொதிநிலை கூடிய உருகுநிலை கூடிய பொருள் வைரம். இதற்கு காரணம், வைரம் ஒரு கார்பன் அணுவானது மேலும் நான்கு கார்பன் அணுக்களுடன் ஒற்றை பிணைப்பில் மிக வன்மையாக அல்லது மிக வலிமையாக பிணைக்கப்பட்டிருக்கின்றமை. அதாவது வைரத்தில் உள்ள ஒவ்வொரு கார்பன் அணுக்களும் ஏனைய நான்கு கார்பன் அணுக்களுடன் மிக வன்மையாக அல்லது மிக வலிமையாக பிணைப்பில் ஈடுபட்டிருக்கும். எனவே இங்கே மாணவர்களே, வலுக்கி செல்லவோ அல்லது சுயாதீனமான இலத்திரன் நிலையோ இங்கே காணப்படுவதில்லை. எனவே வைரம் மிக வன்மையான பொருளாகவும் மின்னை கடத்தாத ஒரு பொருளாகவும் இங்கே காணப்படுகின்றன. எனவே மாணவர்களே, கார்பனின் பிறதிருப்பமான வைரம் மற்றும் காரியம் தொடர்பாக நாங்கள் அவதானம் செலுத்தினோம். அடுத்ததாக சில பிணைப்புகளில் காணப்படக்கூடிய சில இயல்புகள் தொடர்பாக கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலாவது இயல்பாக இங்கே பிணைப்புகளின் முனைவுத்தன்மை எனும் தலைப்பு ஆராயப்படுகின்றது. பிணைப்புகளின் முனைவுத்தன்மை. இங்கே மாணவர்களே, நாங்கள் ஏற்கனவே கற்றது போல அணுக்கள் உறுதி அடைவதற்காக இலத்திரன்களை இழக்கின்றன, ஏற்கின்றன, அதன் மூலம் உருவாகும் பிணைப்பு அயன் பிணைப்பு. அதே போல சில மூலக அணுக்கள் இலத்திரன்களை பங்கிட்டுக் கொள்கின்றன, பங்கிட்டுக் கொள்வதனால் உருவாகக்கூடிய பிணைப்பு பங்கிட்டு வலு பிணைப்பு. அவ்வாறான பங்கிட்டு வலு பிணைப்பு ஏற்படும் சந்தர்ப்பங்களில் அங்கே பங்கிட்டு வலு பிணைப்பில் ஈடுபடக்கூடிய இரண்டு மூலக அணுக்களும் சற்று வித்தியாசமான நடத்தி கோலங்களை காட்டுவதற்காக முனைகின்றன. குறிப்பாக உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம், ஹைதரசனும் புளோரினும் இணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். எங்களுக்கு தெரியும், ஐதரசனை பொறுத்தவரையில் ஒரே ஒரு இலத்திரனை கொண்டிருக்கின்றது. அதே போல புளோரினை எடுத்துக்கொண்டால் ஏழாம் கூட்ட மூலகம், இறுதி ஓட்டில் ஏழு இலத்திரன் காணப்படும். எனவே அதற்கு ஒரு இலத்திரன் அவசியப்படுகின்றது. இந்த இரண்டு மூலகங்களும் தமக்கிடையே பங்கிட்டு வலு பிணைப்பை ஏற்படுத்துவதாயின் ஐதரசனிடம் இருக்கக்கூடிய ஒரு இலத்திரனை இரண்டுக்கும் மத்தியில் வைக்க வேண்டும், அதே போல புளோரின் தன்னுடைய இலத்திரனை வைக்க வேண்டும். எனவே இரண்டும் தமக்கிடையே ஒரு சோடி இலத்திரன்களை பங்கிட்டுக் கொண்டு ஒற்றை பிணைப்பின் மூலம் பங்கிட்டு வலு பிணைப்பை ஏற்படுத்தும். ஆனால் இங்கு சற்று வித்தியாசமான ஒரு நிலை தோன்றுகிறது. மாணவர்களே, நாங்கள் அழகு இலக்கம் மூன்றில் கற்றது போல இங்கே அந்த மூலக அணுக்களுக்கு இடையிலான மின்னெதிர்தன்மை தொடர்பாக நோக்கினால் அங்கே இரண்டு மூலகங்களுக்கு இடையிலான மின்னெதிர்தன்மை வேறுபாடு மிக பெரியதாக காணப்படுகின்றன. அதாவது உங்களுக்கு தெரியும், முதலாம் கூட்ட மூலகங்களை பொறுத்தவரையில் மின்னெதிர்தன்மை குறைவாக காணப்படும், ஏழாம் கூட்ட மூலகங்களின் மின்னெதிர்தன்மை மிக உயர்ந்த பெருமானம் உடையதாக காணப்படும். எனவே முதலாம் கூட்டத்தை சேர்ந்த ஹைதரசனிற்கும் ஏழாம் கூட்ட மூலகமான புளோரினுக்கும் இடையிலான பங்கிட்டு வலு பிணைப்பு ஏற்படும் போது இங்கே இரண்டு மூலகங்களுக்கு இடையிலான மின்னெதிர்தன்மை வேறுபாடு மிகப்பெரிய ஒரு வீச்சாக அமையும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இரண்டு மூலகங்களும் தமக்கிடையே பங்கிட்டுக் கொள்ளும் இலத்திரன்களை ஒரு மூலக அணு தன்னை நோக்கி கவரும் ஒரு தன்மை உருவாகும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு மூலக அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பில் ஒரு முனைவு தன்மை உருவாக்கப்படும். அதாவது மாணவர்களே, சமனற்ற மின்னெதிர்தன்மையை கொண்ட இரண்டு அணுக்கள் பங்கிட்டு வலு பிணைப்பில் ஈடுபடும் போது பிணைப்பில் ஈடுபடும் இலத்திரன்கள் சமச்சீரற்று பரம்பி இருப்பதனால் அப்பங்கிட்டு வலு பிணைப்பு முனைவாக்கம் அடையும். அதாவது சமனற்ற மின்னெதிர்தன்மை. அங்கே நீங்கள் பார்க்கும்போது ஹைதரசனுக்கும் புளோரினுக்கும் இடையிலான மின்னெதிர்தன்மை சமனற்ற ஒரு நிலையில் காணப்படும். இரண்டுக்கும் இடையிலான மின்னெதிர்தன்மை வேறுபாடு பெரிதாக காணப்படும். இங்கே இந்த இரண்டு அணுக்கள் பங்கிட்டு வலு பிணைப்பில் ஈடுபட்டிருக்கும் போது அங்கே இலத்திரன்கள் சமச்சீரற்ற முறையில் பரம்பி இருப்பதனால் அங்கே முனைவாக்கம் உருவாகும். இவ்வாறான முனைவாக்கம் உடைய பங்கிட்டு வலு பிணைப்புகள் முனைவாக்கப்பட்ட பங்கிட்டு வலு பிணைப்புகள் என குறிப்பிடப்படும். அதேவேளை ஒரே அளவான மின்னெதிர்தன்மையை கொண்ட அணுக்கள் தமக்கிடையே பங்கிட்டு வலு பிணைப்பில் ஈடுபடும் போது அவ்வணுக்களுக்கிடையே பிணைப்பு இலத்திரன்கள் சமச்சீராக பரம்பலடையும். இரண்டு அணுக்களுக்கிடையே மின்னெதிர்தன்மை வேறுபாடு மிக குறைவாக காணப்படும் சந்தர்ப்பத்தில் அவ்வணுக்களுக்கிடையே காணப்படக்கூடிய இலத்திரன்களின் பரம்பல் சமச்சீராக காணப்படும். இவ்வாறான மூலக்கூறுகளை அல்லது பங்கிட்டு வலு பிணைப்பு சேர்வைகளை நாங்கள் முனைவு தன்மையற்ற பங்கிட்டு வலு பிணைப்புகள் உடைய சேர்வைகள் அல்லது மூலக்கூறுகள் என குறிப்பிடுவோம். எனவே மாணவர்களே, இரண்டு அணுக்கள் தங்களுக்கிடையில் மின்னெதிர்தன்மை வேறுபாடு மிக பெரிய அளவில் காணப்படும் போது அவை முனைவு தன்மை உள்ள பங்கிட்டு வலு பிணைப்பாகவும், அதேவேளை இரண்டு அணுக்களுக்கிடையே மின்னெதிர்தன்மை வேறுபாடு மிக குறைவாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவ்விரண்டு அணுக்களுக்கிடையே உருவாகக்கூடிய பிணைப்பு முனைவு தன்மையற்ற பங்கிட்டு வலு பிணைப்பாக காணப்படும். இன்னொரு உதாரணத்தை நாங்கள் இங்கு பார்ப்போம், நீர் மூலக்கூறு. அதாவது நீர் மூலக்கூறை நாங்கள் நோக்கும்போது அங்கே ஹைதரசன் அணு இரண்டும் ஆக்சிஜன் அணு ஒன்றும் பிணைப்பில் ஈடுபடும். இங்கே ஹைதரசன் அணுக்கள் இரண்டும் ஆக்சிஜன் அணுவுடன் பங்கிட்டு வலு பிணைப்பில் ஈடுபட்டிருக்கும். இங்கே ஹைதரசன் அணுவுக்கும் ஆக்சிஜன் அணுவுக்கும் இடையிலான மின்னெதிர்தன்மை வேறுபாடு சற்று பெரிதாக அமையும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அங்கே ஹைதரசனின் இலத்திரன்களை ஆக்சிஜன் அணு கவரக்கூடிய ஒரு நிலை உருவாகும். பாருங்கள், நீர் மூலக்கூறில் ஐதரசனும் ஆக்சிஜனும் ஈடுபடுகின்றன. இங்கே ஐதரசன் இரண்டு அணுக்களும் ஆக்சிஜன் ஒரு அணுவும் பங்குட்டுவளை பிணைப்பின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். இங்கே ஐதரசன் அணுவிற்கும் ஆக்சிஜன் அணுக்கும் இடையிலான மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு உயர்வாகையால் ஐதரசனின் இலத்திரன்களை ஆக்சிஜன் தன்னை நோக்கி கவரும். எனவே ஒரு தற்காலிகமான இங்கு நேரேற்றமும் மறையேற்றமும் உருவாகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதாவது ஐதரசனின் இலத்திரனை ஆக்சிஜன் கவரும் போது இங்கே தற்காலிகமான ஏற்றம் ஒன்று உருவாகின்றது. நாங்கள் ஏற்கனவே அயன் பிணைப்பில் கற்றது போல இலத்திரனை இழக்குமனு நேரேற்றத்தையும் இலத்திரனை ஏற்குமனு மறையேற்றத்தையும் பெறும். அந்த வகையில் அதே போல இந்த பங்குட்டு வலு சேர்வையிலும் தற்காலிகமான ஏற்றங்கள், அதாவது அயன் சேர்வையில் நிரந்தர ஏற்றங்கள் போல இங்கே பங்குட்டு வலு பிணைப்பில் அல்லது பங்குட்டு வலு சேர்வையில் ஒரு தற்காலிகமான ஏற்றம் ஒன்று உருவாகும். இங்கே உருவாகக்கூடிய தற்காலிகமான மிகச்சிறிய ஏற்றம் ஐதரசன் அணுவில் நேராகவும் ஆக்சிஜன் அணுவில் மறையாகவும் உருவாகும். அதாவது மாணவர்களே, நீர் மூலக்கூறில் ஐதரசனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையிலான மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு காரணமாக ஐதரசனின் இலத்திரன்களை ஆக்சிஜன் கவர்வதனால் அங்கே ஐதரசன் தற்காலிகமான சிறிய நேரேற்றத்தையும் ஆக்சிஜன் தற்காலிகமான சிறிய மறையேற்றத்தையும் பெறும். இங்கே இந்த நீர் மூலக்கூறு முனைவாக்கப்பட்ட அல்லது முனைவுத்தன்மை உள்ள பங்குட்டுவலு மூலக்கூறாக இங்கே அமையும். இவ்வாறான தற்காலிகமான சிறிய நேர்மறை ஏற்றங்களை கொண்ட நீர் மூலக்கூறுகள் தங்களுக்கிடையே அருகருகே அமையும் போது தங்களுக்கிடையே சில பிணைப்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதாவது நீர் மூலக்கூறில் நாங்கள் பார்த்தோம், ஐதரசன் சிறிய நேரேற்றத்தையும் ஆக்சிஜன் சிறிய மறையேற்றத்தையும் பெறுகின்றன. இவ்வாறு ஒரு நீர் மூலக்கூறு முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறாக காணப்படுகின்றது. இவ்வாறான நீர் மூலக்கூறுகள் அருகருகே காணப்படும் போது எங்களுக்கு தெரியும், நீர் மூலக்கூறில் ஆக்சிஜன் சிறிய மறையேற்றத்தையும் ஐதரசன் சிறிய நேரேற்றத்தையும் பெற்றிருக்கும். அருகில் இன்னொரு நீர் மூலக்கூறு வரும்போது அந்த நீர் மூலக்கூறிலும் அவ்வாறே ஆக்சிஜன் சிறிய மறையேற்றத்தையும் ஐதரசன் சிறிய நேரேற்றத்தையும் பெற்றிருக்கும். எனவே இங்கே ஐதரசனில் உருவாகக்கூடிய சிறிய நேரேற்றத்திற்கும் ஆக்சிஜனின் அடுத்த நீர் மூலக்கூறில் காணப்படக்கூடிய ஆக்சிஜனில் உள்ள சிறிய மறையேற்றத்துக்கும் இடையிலான ஒரு கவர்ச்சி உருவாகும். இவ்வாறான கவர்ச்சி மூலக்கூற்றிடை கவர்ச்சி என குறிப்பிடுவோம். அதாவது மாணவர்களே, நீர் மூலக்கூறில் காணப்படும் மிகச்சிறிய நேரேற்றம் பெற்ற ஐதரசன் பிறிதொரு நீர் மூலக்கூறின் மிகச்சிறிய எதிரேற்றம் பெற்ற, அதாவது மறையேற்றம் பெற்ற ஐதரசனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய பிணைப்பு காரணமாக இதனை ஐதரசன் பிணைப்பு எனவும் குறிப்பிடுவதுண்டு. பார்த்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே, நீர் மூலக்கூறில் உருவாகக்கூடிய மிகச்சிறிய ஏற்றங்கள் அங்கே ஆக்சிஜன் அணுவுக்கும் ஐதரசன் அணுவுக்கும் இடையிலான மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு காரணமாக ஐதரசன் அணு சிறிய நேரேற்றத்தையும் ஆக்சிஜன் அணு சிறிய மறையேற்றத்தையும் பெறுகின்றது. எனவே அருகருகில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் ஒரு கவர்ச்சி விசை ஒன்று உருவாக ஆரம்பிக்கின்றது. அதாவது நேரேற்றம் பெற்ற ஐதரசன் அணுவிற்கும் அருகில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறில் காணப்படும் ஆக்சிஜன் அணுவில் காணப்படக்கூடிய சிறிய மறையேற்றத்துக்கும் இடையில் ஒரு கவர்ச்சி உருவாகின்றது. இதனை நாங்கள் மூலக்கூற்றிடை கவர்ச்சி அல்லது மூலக்கூற்றிடை பிணைப்பு என குறிப்பிடுவோம். இங்கே சிறப்பாக ஐதரசனிற்கும் ஆக்சிஜனுக்கும் இடையிலே பிணைப்பு உருவாவதனால் இதனை நாங்கள் ஐதரசன் பிணைப்பு எனவும் குறிப்பிடலாம். இங்கே இந்த ஐதரசன் பிணைப்பு காரணமாக மூலக்கூறாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஐதரசன் பிணைப்பு காரணமாகவே நீர் திரவ நிலையில் காணப்படுகின்றது. யோசித்து பாருங்கள், நீர் வாயுவாக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் நீர் திரவமாக இருப்பதற்கு காரணம் அந்த ஐதரசன் பிணைப்பு, மூலக்கூற்றிடை பிணைப்பு, நீர் மூலக்கூறுகளுக்கிடையே தோன்றும் மூலக்கூற்றிடை பிணைப்பு. அது விசேடமாக குறிப்பிடுவது ஐதரசன் பிணைப்பு என குறிப்பிடுவோம். இந்த மூலக்கூற்றிடை பிணைப்பு காரணமாக நீர் திரவ நிலையில் காணப்படுகின்றது. உயர் கொதிநிலையை கொண்டிருக்கின்றது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நீரின் கொதிநிலை 100 பாகை செல்சியஸ் உயர் கொதிநிலையை கொண்டிருக்கின்றது. உயர் தன்வெப்ப கொள்ளளவை கொண்டிருக்கின்றது. நீங்கள் அழகு இலக்கம் ஒன்றில் கற்றிருப்பீர்கள், நீரின் தன்வெப்ப கொள்ளளவு உயர்வு. இந்த தன்வெப்ப கொள்ளளவு உயர்வு காரணமாகத்தான் எங்களுடைய உடலில் இருந்து வெப்பத்தை குறைப்பதற்காக அல்லது உடல் வெப்பநிலையை சீராக பேணுவதற்காக நீர் மிக காரணியாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக எங்களுக்கு தெரியும், பனிக்கட்டி நீரில் மிதக்கக்கூடிய தன்மையை காட்டும். அதாவது பனிக்கட்டிகள் நீரில் மிதக்கும், அதாவது நீரை விட பனிக்கட்டிகள் அடர்த்தி குறைவானது, அல்லது பனிக்கட்டியை விட நீர் உயர்ந்த அடர்த்தி கொண்டிருத்தல். இவ்வாறு நீரில் பனிக்கட்டி மிதப்பதனாலே துருவ பிரதேசங்களில் பனிக்கட்டி நீரில் மிதக்கும். எனவே குறிப்பிட்ட நீரில் வாழக்கூடிய ஜீவராசிகள் அல்லது உயிரங்கிகள் சிறப்பாக வாழக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் ரசாயன பிணைப்பினூடாக கற்ற விடயங்களில் இறுதி பகுதிக்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் ரசாயன பிணைப்பின் இரண்டு வகைகள், ஒன்று அயன் பிணைப்பு, இன்னொன்று பங்குட்டுவலு பிணைப்பு. அயன் பிணைப்பு மூலம் உருவாக்கப்படக்கூடிய சேர்வைகளை நாங்கள் அயன் சேர்வைகள் என குறிப்பிடுவோம். அயன் பிணைப்பின் மூலம் உருவாக்கப்படும் சேர்வைகள் அயன் சேர்வைகள், பங்குட்டுவலு பிணைப்பின் மூலம் உருவாகும் சேர்வைகள் பங்குட்டுவலு சேர்வைகள். இங்கே அயன் பிணைப்பு சேர்வைகளுக்கும் பங்குட்டுவலு பிணைப்பு சேர்வைகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை நாங்கள் ஆராய்வோம். அயன் சேர்வைகள் ஏற்கனவே கற்றது போல நேர்மறை ஏற்றங்களால் ஆனது, அதாவது ஒன்றுக்கொன்று எதிரான ஏற்றம் பெற்ற அயன்களால் ஆனது. எங்களுக்கு தெரியும் நேரேற்றமும் மறையேற்றமும் இடையில் உருவாகக்கூடிய பிணைப்பு அயன் பிணைப்பு என ஏற்கனவே நாங்கள் கற்றிருந்தோம். அந்த வகையில் ஒன்றுக்கொன்று எதிரான ஏற்றம் பெற்ற அயன்களால் ஆனவையே அயன் சேர்வைகள். இரண்டாவது இயல்பு, பெரும்பாலும் அயன் சேர்வைகள் அறை வெப்பநிலையில் பளிங்குரு திண்மங்களாக காணப்படும். உதாரணம் உப்பு. நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய கரி உப்பு. கரி உப்பு மிக இலகுவான ஒரு உதாரணம். சோடியமும் குளோரினும் இணைவதால் உருவாகக்கூடிய ஒரு சேர்வை சோடியம் குளோரைட் என குறிப்பிடுவதுண்டு. சோடியம் குளோரைட்டு ஒரு அயன் சேர்வை. இந்த சோடியம் குளோரைட்டை நீங்கள் பார்த்தால் அயன் சேர்வைகள் கரைசல் அல்லது உருகிய நிலையில் அயன்களாக மாற்றமடையும். அதாவது சோடியம் குளோரைட்டை நாங்கள் நீரில் கரைக்கும் போது அங்கே அயன்கள் உருவாக்கப்படுவதனால் அது மின்னை கடத்தக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றன. அயன் சேர்வைகள் கரைசல் நிலையில் அல்லது உருகிய நிலையில் மின்னை கடத்தும். பெரும்பாலான அயன் பிணைப்பு சேர்வைகள் நீரில் நன்கு கரையும். எனவே மாணவர்களே, அயன் சேர்வைகளின் இயல்புகள், அயன் பிணைப்புகள் மூலம் உருவாக்கப்படும் சேர்வைகள் அயன் சேர்வைகள், இந்த அயன் சேர்வைகளில் ஒன்றுக்கொன்று எதிரான ஏற்றம் பெற்ற அயன்களால் ஆனது, அடுத்ததாக அறை வெப்பநிலையில் பளிங்குரு திண்மங்களாக காணப்படும், உயர் உருகுநிலை உயர் கொதிநிலை கொண்டவை, நீர் கரைசல் நிலையில் அல்லது உருகிய நிலையில் மின்னை நன்கு கடத்தும், பெரும்பாலும் அயன் சேர்வைகள் நீரில் கரையும். அடுத்ததாக மாணவர்களை, பங்குட்டுவலு சேர்வைகளை நாங்கள் ஆராயும் போது பங்குட்டுவலு சேர்வைகள் என குறிப்பிடும் போது இங்கே பங்குட்டுவலு பிணைப்பின் மூலம் உருவாக்கப்படும் சேர்வைகள் பங்குட்டுவலு சேர்வைகள். இவை பெரும்பாலும் அணுக்கள் சிலவற்றாலான மூலக்கூறுகளாக காணப்படும். பெரும்பாலும் நாங்கள் ஏற்கனவே கற்றிருந்தோம் பங்குட்டுவலு பிணைப்பின் மூலம் உருவாக்கக்கூடிய மூலக்கூறுகள், ஓரினாணு மூலக்கூறு பல்லினாணு மூலக்கூறு என கற்றிருந்தோம். எனவே பெரும்பாலும் அறை வெப்பநிலையில் திண்ம திரவ வாயு நிலையில் காணப்படலாம். பௌதிக நிலையில் திண்மமாக இருக்கக்கூடிய சேர்வைகள் காணப்படுகின்றன, திரவங்களாக இருக்கக்கூடிய பங்குட்டுவலு சேர்வைகள் காணப்படுகின்றன, வாயு நிலையில் இருக்கக்கூடிய பங்குட்டுவலு சேர்வைகளும் காணப்படுகின்றன. அதேவேளை பொதுவாக பங்குட்டுவலு பிணைப்பு மூலம் உருவாக்கக்கூடிய சேர்வைகள் உருகுநிலை கொதிநிலை மிக தாழ்வானதாகும். ஆனால் வைரத்தை பொறுத்தவரையில் இவற்றிற்கெல்லாம் விதிவிலக்கு. உலகிலேயே அதி கூடிய உருகுநிலை, அதி கூடிய கொதிநிலை, அதேபோல வன்மையான பொருள் என எல்லா வகையிலும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வைரம். எனவே மாணவர்களே, இந்த இயல்புகளில் சற்று விதிவிலக்கான ஒரு கூறாக நாங்கள் வைரத்தை பார்க்கின்றோம். எனவே பொதுவாக பங்குட்டுவலு சேர்வைகள் தாழ் உருகுநிலை தாழ் கொதிநிலையை கொண்டிருக்கும். பொதுவாக பங்குட்டுவலு சேர்வைகள் நீர்க்கரைசல் நிலையில் மின்னை கடத்துவதில்லை. ஆனால் இதில் ஒரு சற்று விதிவிலக்கு, காரியம் மின்னை கடத்தும் என கற்றிருக்கின்றோம். அதேவேளை பங்குட்டுவலு சேர்வைகள் நீரில் பொதுவாக கரைவது குறைவு, சில சேர்வைகள் கரையக்கூடிய வாய்ப்பு உள்ளன. எனவே மாணவர்களே, அயன் சேர்வைகளுக்கும் பங்குட்டுவலு சேர்வைகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை இதனோடு அறிந்தோம். எனவே மாணவர்களே, நாங்கள் இன்று கற்ற விடயங்களை சற்று மீள பார்ப்போமாயின், இன்றைய தினம் கற்ற விடயம் ரசாயன பிணைப்பு, அதாவது ஆவர்தன அட்டவணையில் இருக்கக்கூடிய எட்டாம் கூட்டம் உலகங்கள் பெரும்பாலும் பிணைப்புகளில் ஈடுபடுவது குறைவு. அதே போல முதல் ஏழு கூட்டம் உலகங்கள், முதலாம் கூட்டத்திலிருந்து ஏழாம் கூட்டம் வரையான மூலகங்கள் ஏனைய மூலக அணுக்களுடன் பிணைப்பில் ஈடுபடுகின்றன. இவ்வாறு இரசாயன பிணைப்புகளை நாங்கள் ஆராயும் போது இரண்டு வகையான இரசாயன பிணைப்புகளை கற்றோம். ஒன்று அயன் பிணைப்பு, பங்குட்டுவலு பிணைப்பு. அயன் பிணைப்பு எனும்போது இலத்திரன்களை ஏற்றல், இலத்தல் மூலம் உருவாகும் நேர்மறை அயன்களுக்கு இடையிலான கவர்ச்சி. அதேபோல மூலகணுக்கள் இலத்திரன்களை பங்கிட்டுக் கொள்வதன் மூலம் உருவாகும் பிணைப்பு பங்குட்டுவலு பிணைப்பு. ஆம் மாணவர்களே, இன்றைய தினம் கற்ற விடயங்களை மறுபடியும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சுய கற்றலில் ஈடுபடுங்கள். பாடநூலில் இருக்கக்கூடிய விடயங்களை திருப்பி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த லூயிஸின் கட்டமைப்பு, காரியம் வைரத்தின் கட்டமைப்பு என்பவற்றை வரைந்து பாருங்கள். இவை தொடர்பான பயிற்சிகள் பாடநூலில் காணப்படுகின்றன. மாணவர்களே, அவற்றை செய்து பாருங்கள். அத்துடன் இந்த இரசாயன பிணைப்பு தொடர்பான பல்வேறு வினாக்கள் கடந்த கால கல்வி பொதுத்தரதர சாதாரண தர பரீட்சைகளில் வினாவப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் தேடி எடுத்து செய்து பாருங்கள். நீங்கள் இரசாயனவியலை பொறுத்த மட்டில் இரண்டு பிரதான அலகுகளை கற்று முடித்திருக்கின்றீர்கள். ஒன்று அலகு இலக்கம் 3, அந்த ஆவர்தன அட்டவணை அணுக்கட்டமைப்பு தொடர்பான பாடம். அதே போல இரசாயன பிணைப்புகள் எனும் இந்த அலகு. எனவே இந்த இரண்டு அலகுகளையும் ஒன்றித்து நன்கு சுய கற்றலில் ஈடுபடுங்கள். அதே போல இந்த இரண்டு அலகுகளையும் உள்ளடக்கிய வகையில் பல்வேறு வினாக்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை வினாத்தாள்களில் இருந்து நீங்கள் அவற்றை தொகுத்தெடுத்து அவற்றை செய்து பாருங்கள். எனவே மாணவர்களே, இன்னொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.